بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبكري سهود الهليت هاي مارك لي سهود الهليت. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது தொடரில் இன்று நாம் 60வது பெரும்பாவமாக என்று பார்க்கவிருப்பது வீணான தர்க்கங்கள். தர்க்கங்களை பொறுத்தவரையில் இதில் மார்க்கம் வரவேற்கக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கிறது. அதேபோன்று பெரும் பாவம் என்கின்ற அளவுக்கு உள்ள தர்க்கங்களும் இருக்கின்றன. எனவே இதை நாம் உரிய முறையில் அடையாளப்படுத்திக் கொள்வது நம்மீது உள்ள ஒரு கடமையாகும். நமது இந்த பெரும்பாவங்கள் தொடரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், நாவோடு சம்பந்தப்பட்ட நிறைய பெரும்பாவங்கள் நாங்கள் பார்த்தோம். நிறைய பெரும்பாவங்கள் நாவோடு தொடரப்பட்டதாக பார்த்தோம். அதிலிருந்து நாம் புரியலாம், சுபஹானல்லாஹ், இந்த நாவென்பது ஒருவருடைய சுவர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கும் சிறப்பு பெற்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதேபோன்று இந்த நாவ் ஒருவனுடைய நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான பகுதிகளை கொண்டதாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதுவரை பார்த்த பெரும்பாவங்கள் பட்டியலை எடுத்து பாருங்க, அதில் நிறைய நாவோடு தொடர்பட்டவைகள் காணப்படும். அந்த தொடரில் தான் இந்த பெரும்பாவம் இங்கே அமைந்திருக்கிறது. அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த வீணான தர்க்கங்கள் என்ற இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற போது இதில் மோசமான தர்க்கங்கள், மார்க்கம் இகழ்ந்துரைக்கின்ற வீணான தர்க்கங்கள் என்ற பகுதியை நாம் பார்க்கின்ற போது அதில் நாம் சில தலைப்புகளை அடையாளப்படுத்தலாம். அந்த அடிப்படையிலே ஒருவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அறிவின்றி தர்க்கித்தல், ரப்புடைய அல்லாஹுடைய விஷயத்தில் ஒருவர் அறிவின்றி உரிய இல்மின்றி தர்க்கம் செய்தல் என்பது ஒன்று. இரண்டாவது, அல் குர்ஆனுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆனுடைய விஷயத்தில் ஒருவர் வீணாக தர்க்கித்தல். மூன்றாவது, ஒருவர் அசத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, அசத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக தர்க்கித்தல். அதேபோன்று ஒருவர் இல்மின்றி உரிய ஞானமின்றி தர்க்கித்தல். அதேபோன்று ஐந்தாவதாக, சத்தியம் இன்னதென்று தெரிந்த பிறகும் என்ன செய்வது? தர்க்கித்தல். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று தெரிந்த பிறகும் என்ன செய்வது? சிலர் வீணான தர்க்கங்களில் ஈடுபடுவது என்ற இந்த தலைப்புகளை இதில் நாம் என்ன செய்யலாம், அடையாளப்படுத்தலாம். என் அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்ததாக நாம் உங்களுக்கு இந்த தர்க்கித்தல் என்பதை இரண்டு வகையாக இரண்டு பகுதியாக நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று அல் மஹ்மூத், வரவேற்கத்தக்க தர்க்கித்தலுடைய முறை, தர்க்கம் செய்தல் என்பது அதில் வரவேற்கத்தக்க ஒரு பகுதி இருக்குது. அதே போன்று அடுத்ததாக அல் மத்மூம், இழிந்துரைக்கப்பட வேண்டிய, மார்க்கம் தடுக்கக்கூடிய, நாம் பெரும்பாவம் என்று சொல்றோமா இல்லையா, இந்த பகுதியில் வரக்கூடிய தர்க்கித்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இதில் நீங்கள் புகழுக்குரிய, மார்க்கம் வரவேற்கக்கூடிய தர்க்கித்தல் என்ற பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து நஹல் 29வது அத்தியாயம் 125வது வசனமாக சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்சன். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நபிக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், உமது ரப்புடைய வழியின்பால் நீங்கள் மக்களை அழையுங்கள். எப்படி அழைக்க வேண்டும், விவேகம், ஹிக்மா என்று சொன்னால் விவேகத்துடன் அழைக்க வேண்டும், உமது ரப்புடைய வழியின்பால் விவேகத்துடன் மக்களை நீங்கள் அழையுங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அழகிய போதனைகள், மௌஇதத்துல் ஹஸனா, அழகான போதனைகள். அந்த போதனைகளை கேட்கும் போது மக்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வழியின்பால் ஈர்க்கப்பட வேண்டும், வெறுண்டோட செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, பஷிரு, நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், வலா துனஃபிரு, மக்களை வெறுண்டோட செய்யாதீர்கள். இப்படி தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அழகான உபதேசங்களை கொண்டு அல்லாஹுவின் பால் மக்களை அழையுங்கள், அல்லாஹுடைய வழியின் பால். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தர்க்கிக்க நேரிட்டால், அவர்களோடு தர்க்கிக்க நேரிட்டால் அழகிய முறையிலே தர்க்கம் செய்யுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அழகான முறையில். இதுதான் இங்க குர்ஆன் வரவேற்கக்கூடிய, மார்க்கம் விரும்பக்கூடிய ஒரு பகுதிதான் இது. தர்க்கத்தில் என்பது அழகான முறையிலே அமைய வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன் ரப்பக ஹுவ அஅலம், உமது ரப் மிக அறிந்தவன், எவர்களை வழிகேட்டில் அனுப்ப வேண்டும், எவர்களை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்பதை உமது ரப் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப இது ரப்பிட அல்லாஹுடைய கையில் உள்ள அதிகாரம், இதை நாங்கள் எடுக்கக்கூடாது. நமது பணி என்ன, நமது பணி நபிமார்கள் செய்துவிட்டு சென்றார்களே அந்த பணிதான் என்ன, மக்களை விவேகத்துடனும் அழகான உபதேசங்களின் மூலமும், அதே போன்று அவர்களோடு தர்க்கிக்க நேரிட்டால் அழகான முறையில். இதனை எடுத்து பாத்தீங்களா, இந்த தர்க்கித்தல் என்பது எத்தனாவது சொல்லப்படுது, எத்தனாவது சொல்லப்படுது சொல்லுங்க, இந்த வசனத்தில் மூன்றாவதா சொல்லப்படுது, அப்படித்தானே, இதை முதலாவது கொண்டு வந்துடக்கூடாது, அப்படித்தானே. அல்லாஹுத்தல என்ன சொல்றான், முதலாவது சொல்வது விவேகம், இரண்டாவது சொல்வது அழகான உபதேசம், மூன்றாவது என்ன, அதாவது தர்க்கித்தல் என்பதை மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அதுவும் அழகான முறை. அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப தாவாவுடைய களம் எப்படி மாறக்கூடாதுண்டா, விவாதமாகவே மாறக்கூடாது. ஒரே எடுத்தானது இந்த போக்கு வந்துடக்கூடாது, இங்க அது வந்து சொல்லப்படுது மூன்றாவது, அதுவும் அழகான முறையில், தேவைப்பட்டால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த வசனம் நமக்கு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அல் ஜிதால், தர்க்கம் செய்தல் என்பது அழகான முறையில் அமைய வேண்டும், இது வரவேற்கத்தக்கது. அடுத்து இதுக்குரிய ஆதாரம் குர்ஆன்ல நீங்க பாருங்க, 29வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வலா துஜாதிலு அஹ்லல் கிதாப் இல்லா பில்லதி ஹிய அஹ்சன் இல்லல்லதீன வலமு மின்ஹும். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் என்றால், அக்கிரமமாக நடக்கக்கூடியவர்கள் அவர்களோடு அல்ல, அக்கிரமமாக நடப்பவர்களை தவிர்த்து நீங்க மற்றவர்களோடு என்ன செய்ய வேண்டும், அழகிய முறையிலே நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டும். அழகிய முறையிலே அன்றி தர்க்கம் செய்யாதீங்க.
அப்ப அழகிய முறை, அப்ப அழகற்ற ஒரு முறையும் இருக்குது, அப்படித்தானே? இப்ப நாகரிகமான ஒரு முறை இருக்குது என்று சொன்ன அல்லாஹ் சொல்வதிலிருந்து அநாகரிகமான முறையும் இருக்குது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அழகிய முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, தர்க்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் வேதக்காரர்களோடு. அதுல அநியாயம் செய்தவர்கள், அக்கிரமம் புரியவர்களோடு கூடியவர்கள் அல்ல. அதுல இருப்பாங்களே நடுநிலையான போக்குள்ளவர்கள், கருத்துக்களை மதிப்பவர்கள், இவர்களோடு நீங்க அழகிய முறையில் என்ன செய்ய, தர்க்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வகூலு, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், ஆமன்னா பில்லதி உன்சில இலைனா, எமக்கு அருளப்பட்ட வேதம், அதே போன்று உங்களுக்கு அருளப்பட்ட வேதம், அதே போன்று எமது இறைவன், அதே போன்று உங்கள் இறைவன் ஒருவன், நாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப எமது வேதத்தையும் நாம் நம்புகிறோம், உங்களுக்கு அருளப்பட்ட வேதங்களையும் நம்புகிறோம். அப்ப எவ்வளவு அழகான முறையில் தர்க்கம் எடுத்து வைக்கப்படுதுன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ், வேதக்காரர்கள் எப்படி அலட்சியப்படுத்தலாம், உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் நாம் நம்புகிறோம், எமது வேதத்தை எப்படி நம்புகிறோமோ அது போன்று உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தையும் நம்புகிறோம், அதே போன்று எமது இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவன் தான், நாம் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வசனங்களை கொஞ்சம் நீங்க எடுத்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அழகான முறையில் என்ன செய்யப்படுது, ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அவர்களால் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அழகான முறையில் என்ன செய்கிறான், இங்கே வாதத்தை நிறுவுவதை நீங்க பார்க்கலாம். அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது, நீங்கள் அழகிய முறையிலே அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்யுங்கள். அப்ப இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஹிதுல் முஷ்ரிகீன, நீங்கள் முஷ்ரிக்குகளோடு போராடுங்கள். எப்படி, பி அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வம், அதே போன்று ஆண்புசிக்கும், உங்களுடைய உயிர், அதே போன்று ஆல்சினத்திற்கும், உங்களுடைய நாவ், இந்த மூன்றை கொண்டும் நீங்க அவர்களோடு ஜிஹாத் செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இப்ப நாவின் மூலம் ஜிஹாத் செய்வது என்னது, என்னது, அவர்களை நாம் சத்தியத்தின் பால் அழைப்பதும், அவர்களோடு தர்க்கிக்க நேரிட்டால் அழகான முறையிலே நாங்கள் வாதங்களை முன்வைத்து தர்க்கிப்பது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். நீங்க பார்க்கலாம், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகளோடு என்ன செய்தாங்க, தர்க்கம் செய்தார்கள். இஸ்லாமிய ஆட்சியை விட்டு வெளியேறியவர்கள், அவர்களுடைய கொள்கைக்குள் உட்படாதவர்களை காஃபிர்கள் என்று சொன்னவர்கள், இவர்களோடு போய் அழகான முறையிலே தர்க்கம் செய்தவங்க யாரு, யாரு, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி அவர்கள் அழகான முறையிலே தர்க்கம் செய்த காரணத்தால் அவர்களில் ஒரு பெரும் பகுதியினர் சத்தியத்தின் பால் வந்தார்கள், திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி நாங்கள் வரலாற்றில் நிறைய சான்றுகள் சத்தியத்தை நிறுவுவதற்காக. அடுத்து நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், மோசமான பகுதி. இப்ப நாங்க முதல் பகுதி ரெண்டா பிரிச்சோம், முதல் அந்த ரெண்டு பகுதியில் முதல் பகுதி என்ன சொன்னோம், முதல் பகுதி என்னது, அதாவது மார்க்கம் வரவேற்கக்கூடிய புகழுக்குரிய தர்க்கம் செய்தல் என்ற ஒரு பகுதி. அதற்கு ஆதாரமாக உங்களுக்கு ரெண்டு குர்ஆன் வசனங்களை எடுத்து வைத்தோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு செய்தியை குறிப்பிட்டோம். அடுத்து ஒரு பகுதி இருக்குது, அது என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த பெரும் பாவத்துக்குள்ள சொல்லக்கூடிய பகுதி, மோசமான முறையில் அதாவது மார்க்கம் இழிந்துரைக்கக்கூடிய தர்க்கித்தல் என்ற இந்த பகுதி. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில் பல பல பகுதிகளாக இதை நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று, முதலாவதாக அதாவது சத்தியம் ஹக் என்ற அந்த பிரகாசத்தை, அந்த ஒளியை மறைப்பதற்காக, அந்த ஒளியை அவர்களுடைய வாயினால் அவர்கள் அணைத்து விடுவதற்காக செய்கின்ற தர்க்கம். இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதை பற்றி பல இடங்களிலே சொல்கிறான். இந்த வசனத்தை நீங்க பாருங்க, ஆறாவது அத்தியாயம் 121 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇன்ன ஷயாத்தீன், நிச்சயமாக ஷைத்தான்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், லயூஹூன இலா அவுலியாஹிம், அந்த ஷைத்தான்கள் அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எதை தூண்டுகிறார்கள் என்றால், லியுஜாதிலுக்கும், உங்களோடு தர்க்கம் செய்வதற்குத்தான் ஷைத்தான்கள் அவர்களுடைய நண்பர்களை தூண்டுகிறார்கள். நல்ல கவனிங்க, ஷைத்தான்களுடைய அந்த வடிகெடுக்கக்கூடிய பகுதியில் இது ஒரு முக்கியமான பகுதி, ஒரு ஆயுதம். என்ன செய்வார்கள் அவர்கள்? தங்களுடைய சகாக்களை, தங்களுடைய நண்பர்களை எதற்கு தூண்டுவாங்க என்று சொன்னா, வீணான தர்க்கம் செய்வதற்கு தூண்டுவார்கள். வைன் அத்தஅத்துமூஹும், நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டு விட்டால், இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்களும் முஷ்ரிக்குகளாக ஆகிவிடுவீர்கள். அப்ப அதுவரை தர்க்கம் செய்வாங்க. எதுவரை அவன் தர்க்கம் செய்வான்? ஷைத்தான் தனது நண்பர்களை வைத்து என்ன செய்வான்? ஷைத்தான் தனது சகாக்களை வைத்து இப்படியாக அவன் திட்டங்களை வகுப்பான், அவன் தூண்டுவான். அப்ப சத்தியத்தில் உள்ளவர்களை, நேர் வழியில் உள்ளவர்களை அசத்தியத்தின் பால் கொண்டு வருவதற்காக, வீணான சந்தேகங்களை உருவாக்குவதற்காக, வீணான சந்தேகங்களை உருவாக்குவதற்காக. ஒருவன் வந்து எப்படி கேட்பான்? உலகத்தில் ஒவ்வொன்றையும் படைத்தது யாரு யார் என்று கேட்டு கடைசியில் என்ன கேட்பான்? அல்லாஹுவை படைத்தது யார் என்று கேட்பானா இல்லையா? அப்ப நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்களாக விலகிவிட வேண்டும். ஏன்? இந்த இதை செய்யக்கூடியது யார்? ஷைத்தான். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், இந்த ஒரு பகுதியை சத்தியத்திலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக இதை ஆயுதமாக பயன்படுத்துவான். இந்த மனிதன் வந்து யாருடைய வடிவத்திலும் வரலாம். இந்த ஷைத்தான் வந்து இவனுடைய நண்பன், யாருடைய வடிவத்திலும் அவன் வரலாம். நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், நாங்க சில பொழுதுகளில் பார்க்கிறோம், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நல்லவர்கள் அவர்களுடைய நாவினாலே ஷைத்தான் என்ன செய்வான்? அந்த வழிகேட்டை உருவாக்குவான். நாங்க பார்க்கிறோம் சிலருடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நேர்வழியில் இருந்தவர்கள், அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு புகழ் வந்தபோது அவர்களை ஷைத்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய வழிகட்ட கொள்கைகளை நிறுவுவதற்காக அந்த நாவுகளை ஷைத்தான் பயன்படுத்துகிறான். ஷைத்தான் அந்த நாவுகளின் மூலம் பேசுகிறான் என்பதை பார்க்கிறோமா இல்லையா? எனவே இந்த பகுதி அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆனுடைய 40வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது மா யுஜாதிலு ஃபி ஆயாதில்லா இல்லல் லதீன கஃபரு. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது நிராகரிப்பாளர்களை தவிர அல்லாஹ்வுடைய வசனங்களில் வேறு யாரும் தர்க்கம் செய்ய மாட்டாங்க. காபிர்கள், குஃபரில் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அத்தாட்சிகள்ல தர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூமின்கள் அப்படி தர்க்கம் செய்ய மாட்டாங்க என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே, அவர்கள் உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களே, அந்த வாழ்க்கை அது உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது அப்படின்னு சொல்றான். அவங்க உல்லாசமா வாழ்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, செல்வ செழிப்போடு வாழ்றாங்க, அந்த வாழ்க்கையை பார்த்து நீங்க என்ன செஞ்சிடக் கூடாது, ஏமாந்துடக் கூடாது. நாங்க அசத்தியத்தில் இருக்கிறோமோ, அவன் சத்தியத்தில் இருக்கிறானோ, அவன் அப்படி நல்ல வாழ்றானே, செல்வ செழிப்போடு வாழ்கிறானே, இப்படியான ஏமாற்றங்களுக்குள் நீங்கள் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்ப இதை நீங்க எடுத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய வசனங்கள், என் அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து பாருங்க. குர்ஆனுடைய வசனங்கள்ல நீங்க வழிகட்ட கொள்கைகள் எடுத்து பாருங்க, வழிகட்ட சாரார நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு வழிகட்ட சாராரும் குர்ஆனைத்தான், குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை முன்வைப்பாங்க. அவங்களோட வழிகேடுகளுக்கு, அவங்களோட வழிகட்ட கொள்கைகளுக்கு குர்ஆன்ல இருந்து குர்ஆன் வசனங்களைத்தான் ஆதாரமாக முன்வைப்பார்கள். ஆனா என்ன அங்க இருக்கும் என்று சொன்னால், அங்க அந்த வசனத்துக்கு உரிய விளக்கம் இருக்காது. என்ன விளக்கம் கொடுக்கப்பட வேண்டுமோ, அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் எதை நாடினானோ அந்த விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. சுபஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அப்ப நாம் இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்ப இது வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் விஷயத்தில் எவன் வீணாக தர்க்கிக்கிறானோ அவனை காபிர் என்று குர்ஆன் சொல்லு, அவனை காபிர் என்று குர்ஆன் சொல்லு. அதே போன்று நீங்க எடுத்து பாருங்க, 18வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா நூருசிலுல் முர்சலீன், அல்லாஹு தஆலா நபிமார்களை எதற்காக அனுப்பினான்? இல்லா முபஷிரீன வமுந்திரீன், நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக, அதே போன்று அவனுடைய தண்டனை எச்சரிப்பவர்களாக நாம் தூதர்களை அனுப்பினோம் என்று சொல்கிறான். அல்லாஹு அதாவது காபிர்கள் என்ன செய்யறாங்க செய்கிறார்கள், அசத்தியம் நல்ல தெரியுது இது பொய், அசத்தியத்தை வைத்து அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். எதற்கு தர்க்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால், சத்தியத்தை அழித்து விடுவதற்காக, சத்தியத்தை அழித்து விடுவதற்காக. அசத்தியத்தை கொண்டு அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரிகாசமாகவே எடுத்துக் கொள்கிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. இதிலும் அல்லாஹு தாலா முக்கியமான ஒரு பகுதியை சொல்கிறான். காவிர்கள் அவர்கள் அசத்தியத்தை கொண்டு ஏன் தர்க்கம் செய்கிறாங்க என்று சொன்னால் சத்தியத்தை அழித்து விடுவதற்காக. அப்ப இதில் ஒரு மூமின் வீழ்ந்து விடக்கூடாது, இதில் ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, வீழ்ந்து விடக்கூடாது. ஷைத்தான் இப்படியான சந்தேகங்களை ஒரு மூமினுடைய சிந்தனையில உருவாக்குவதற்கு இவர்களை ஆயுதமாக பயன்படுத்துவான். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே செய்தியை இந்த கருத்தை தரக்கூடிய 40 அத்தியாயத்துடைய 5 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். இதிலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், அதே போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த நபிமார்கள், அந்த நபிமார்களை எல்லாம் அந்த சமுதாயங்கள் என்ன செய்தன, பொய்ப்பித்தன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், அந்த ஒவ்வொரு சமுதாயம் என்ன செய்தாங்க, தங்களிடம் வந்த தூதரை பிடித்துக் கொள்வதற்காக, அவர்களை வந்து ஒரு நெருக்கடிக்குள் ஆக்குவதற்காக, அவர்கள் அதே போன்று சத்தியத்தை அழித்து விடுவதற்காக அவர்கள் அசத்தியத்தின் மூலம் தர்க்கம் செய்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுவும் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் அல் குர்ஆனிலே 6 அத்தியாயத்துடைய 25 வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா இதே செய்தியை சொல்கிறான். என்ன சொல்கிறான், காஃபிர்கள் அவர்களுடைய உள்ளங்களுக்கு திரையிடப்பட்டு விட்டது, அதே போன்று அவர்களுடைய செவிகளும் என்ன செய்யாது, அவைகளுக்கு முத்திரையிடப்பட்டு எதையும் அவைகள் செய்யமெடுக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சிகள் வந்த போதெல்லாம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, ஆனால் என்ன செய்தார்கள், அவர்கள் வீணான தர்க்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு எதற்கு ஆதாரம் என்றால், அசத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்தை இல்லாத ஒழிப்பதற்காக இவர்கள் இந்த தர்க்கத்தை ஆயுதமாக எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு பகுதி. அடுத்த மற்றொரு பகுதியை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இல்மின்றி, உரிய ஞானமின்றி, போதிய அறிவின்றி தர்க்கம் செய்தல், இதுவும் மதுமும் இழிந்துரைக்கப்பட வேண்டிய மார்க்கம் இழிந்துரைக்கக்கூடிய தர்க்கங்கள்ல இரண்டாவது. முதலாவது என்ன சொன்னோம், முதலாவது சொன்னோம் என்னது, அதாவது சத்தியத்தை, அந்த சத்தியத்தினுடைய பிரகாசத்தை அணைத்து விடுவதற்காக செய்யப்படுகின்ற முன்வைக்கப்படுகின்ற தர்க்கங்கள். இதுல இரண்டாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இல்மின்றி, உரிய போதிய கல்வி ஞானமின்றி தர்க்கம் செய்தல் என்ற இரண்டாவது பகுதி. இதில் நீங்கள் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், 22 அத்தியாயத்தினுடைய 3 வசனத்திலே சொல்கின்ற போது, ஒமினன் நாஸ், மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள், மையுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின், ரப்புடைய அல்லாஹுடைய விஷயத்திலே அவங்க என்ன செய்வாங்க, உரிய ஞானமின்றி தர்க்கம் செய்வார்கள், ரப்புடைய விஷயத்திலே போதிய இல்மின்றி தர்க்கம் செய்வார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஷைத்தான்களை, மரம் மனமுரண்டாக இருக்கக்கூடிய ஷைத்தான்களை தான் இவர்கள் பின்பற்றுவார்கள் என்றும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதே கருத்தை 22 அத்தியாயத்துடைய 8 வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது கல்வி ஞானம் இன்றி, அதே போன்று நேர்வழி இன்றி அவங்க என்ன செய்கிறார்கள், அவர்கள் வீணான தர்க்கங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 22 அத்தியாயத்துடைய 8 வசனத்தில். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 40 அத்தியாயத்துடைய 35 வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாதில்லாஹி பிகைரி சுல்தான், எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் விஷயத்தில் அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். கபூர மக்தன் இந்தல்லாஹி வ இந்தல்லதீன ஆமனு, அல்லாஹ்விடத்திலும் மூமின்களிடத்திலும் இது மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு விஷயமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். பெருமை அடிக்கக்கூடிய உள்ளங்களின் மீது, அடக்கி ஆளக்கூடிய அவர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டதாக சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, உரிய ஆதாரமின்றி இந்த தர்க்கம் செய்யக்கூடிய பகுதியை இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இன்னும் ஒரு வசனத்திலே 40 அத்தியாயத்துடைய 56 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆதாரமின்றி வீணான தர்க்கங்களில் ஈடுபடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமையை தவிர வேறு எதுவும் இல்லை, அவங்கள்ட்ட உருவாகிய ஆணவம், பெருமை கர்வம் தான் இதற்கு காரணம். காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் அவங்க வீணான தர்க்கங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவர்களுடைய ஆணவம் கர்வம் இந்த போக்கு என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று நீங்கள் 40வது அத்தியாயத்துடைய 69வது வசனம், 42வது அத்தியாயத்துடைய 35வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, மூன்றாவது ஒரு பகுதியில் இருக்குது. மூன்றாவது பகுதி என்னவென்று சொன்னால், ஒருவர் பிறரை மட்டம் தட்டுவதற்காக, பிறர் என்ன செய்யறதுக்கு மட்டம் தட்டுவதற்கும், தன்னை உயர்ந்தவன் சிறந்தவன் என்று காட்டுவதற்கும் செய்கின்ற தர்க்கங்கள் வாதங்கள் நீங்க எடுத்தீங்க சொன்னா, இதனுடைய நோக்கம் என்னது? இதனுடைய நோக்கம் பிறரை கேவலப்படுத்துவது, பிறரை மட்டம் தட்டுவது, தன்னை உயர்ந்தவன் சிறந்தவன் என்று காட்டுவதற்காக என்ன செய்வது? வாதங்களிலே தர்க்கங்களிலே ஈடுபடுவதென்ற பகுதி. இதுவும் என்னது? மோசமான பகுதியாக மார்க்கம் நமக்கு சொல்கின்ற பகுதியாகும். இதற்கு ஆதாரமாக நீங்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது 43வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்திலே சொல்கிறான், அதாவது மேலும் எங்கள் தெய்வங்கள் மேல் அவர்கள் கேட்கிறார்கள், வகாலு ஆலிஹத்துனா ஹைர், எமது தெய்வங்கள் மேலா அல்லது அல்ல அந்த ரப்புல் ஆலமீன் மேலானவனா என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் இப்படி வீணான தர்க்கத்துக்காகத்தான் உம்மிடம் உதாரணமாக இவற்றை எடுத்துக் கொள்கிறார்கள். விதண்டாவாதம் செய்யக்கூடிய ஒரு சாரார் என்று அல்லாஹ் இவர்களை சொல்கிறான். யார் இவங்க? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுவை விட சிறந்தவன் என்ற வாதத்தை முன்வைத்த ஒரு சாரார். அல்லாஹ் சொல்கிறான், இன் ஹுவ இல்லா அப்துன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த பொறுத்தவரையில அவர் ஒரு அடியார், அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு அடியாரை தவிர வேறு யாரும் இல்லை. அவருக்கு நாம் அருள் புரிந்தோம், அவர்களுக்கு நாம் அருட்கொடைகளை வணங்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, இந்த வசனத்தினூடாக இங்கே நீங்கள் எடுத்து பாருங்க, ரப்பை அல்லாஹுவை தாழ்த்தி, அல்லாஹுவை தாழ்த்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்துகின்ற அளவுக்கு என்ன செய்தாங்க அவங்க? வீணான தர்க்கங்களில் ஈடுபட்டாங்க என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப இந்த ஒரு போக்கு சிலர் என்ன செய்வது? தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அசத்திய கொள்கையை மிகைப்படுத்துவதற்காக, அதை உயர்த்துவதற்காக என்ன செய்வது? தர்க்கங்களிலே ஈடுபடுவது என்ற ஒரு பகுதி. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீணான தர்க்கங்கள் என்பதை பொறுத்தவரையில இது என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை இல்லாமலாக்கும். மக்களுக்கு ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய நிறைய நன்மைகளை கூட இல்லாமலாக்கும் அப்படி என்ற பகுதிக்கு நீங்க உதாரணமாக நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ருடைய இரவை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வரும்போது என்ன செய்யறாங்க? ரெண்டு மனிதர்கள் என்ன செய்யறாங்க? தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு மனிதர் என்ன செய்யறாங்க? தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அது அவங்களுக்கு மறைக்கப்படுது. அது அவங்க என்ன செய்யறாங்க? அந்த பிந்திய பகுதியில் நீங்க தேடிக்கொள்ளுங்கள், அந்த மூன்றாவது பகுதியில் பிந்திய பகுதியில் நீங்கள் அந்த இரவை தேடிக்கொள்ளுங்க சொல்றாங்களா இல்லையா? அதை அறிவிக்கிறதுக்கு வராங்க, அது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மறைக்கப்படுது. இந்த ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன செஞ்சாங்க? ரெண்டு பேர் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த செய்தியில் நாங்க என்ன படிப்பினை பெறுகிறோம்? என்ன படிப்பினை பெறுகிறோம்? இந்த மக்களுக்கு சமுதாயத்துக்கு வரக்கூடிய ஹைர்கள் கூட இதன் மூலம் இல்லாமலாகின்றது என்பதை நீங்க புரியலாம். அதே மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அதனுடைய நன்மைகளை கூட இந்த வீணான தர்க்கங்கள் குறைத்துவிடும் அப்படி என்பதற்கு நீங்க பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவுடைய 197வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறான், எவர் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறாரோ அவர் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, வீணான பேச்சுக்கள் வீணான செயல்கள் ஈடுபடக்கூடாது, அதே போன்று ஹஜ்ஜில் வீணான தர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது. அப்ப இதே அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது அதனுடைய நன்மைகளை குறைத்துவிடும். அப்ப ஹஜ்ஜுடைய அந்த முழுமையான நன்மைகளை தடுத்துவிடும். அப்ப வீணான தர்க்கங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான கூலியை என்ன செய்கிறது? இல்லாமல் ஆக்குகிறது. எடுத்து பாருங்க, ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் அல்லாஹ் இது இந்த இடத்துல பாருங்க, கணவன் மனைவி அந்த உறவு அதை தடுக்குது, வீணான பேச்சுக்கள் வீணான செயல்களை தடுக்குது, மூன்றாவது எதை தடுக்குது குர்ஆன்? வீணான தர்க்கங்கள். சுபஹானல்லாஹ் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனத்துக்கு நீங்க இங்க அல்லாஹ் எதை தடுக்கிறானோ அதுக்கு நேர்மாற்றமானது நீங்க அங்க பார்க்கலாம். ஏன்னா மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இடத்துல சில மக்கள் வீணாக என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க, தர்க்கம் செய்து கொண்டிருப்பார்கள், அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்வாங்க, நாவை பாதுகாத்துக் கொள்ள முடியாம இருப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க ஹஜ்ஜில் சுபஹானல்லாஹ் சில மக்களை நாங்க பார்ப்போம், எல்லா விஷயங்களையும் பேணுதலா இருப்பாங்க, ஆனா நாவல் என்ன செய்ய மாட்டாங்க, பேணுதலாக இருக்க மாட்டார்கள். அப்ப என்ன நடக்கும் அங்க, அந்த நன்மைகள் குறையும் என்பதை இந்த செய்தி சொல்லுது, அல்லாஹ் இங்க தடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க எடுத்து பாருங்க நோன்புடைய வணக்கத்தை சொல்லும் போது நீங்கள் புகாரியில ஒரு செய்தியை பார்க்கலாம். புகாரியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எவர் ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறாரோ அவர் என்ன செய்யக்கூடாது, வீணான தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஒருத்தர் அவரோட தர்க்கமிட வந்தாலும் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் என்ற செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த செய்தி உங்களுக்கு எதை சொல்லுது என்றால், வீணான தர்க்கங்களில் ஈடுபடுவது நன்மையை குறைத்து விடும், நன்மையை சில பொழுதுகளில் இல்லாமலாக்கிவிடும், அப்படி என்ற பகுதியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிலரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சில நேரங்களில் எதற்கு இப்படி பேசுறாங்க, எதற்கு இந்த தர்க்கங்கள் என்றே தெரியாம இருக்கும். சில பொழுதுகளை பாருங்க, சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் தர்க்கம் செஞ்சு கொண்டிருப்பாங்க, அது உலகத்துக்கும் பயன் இருக்காது, தீனுக்கும் பயன் இருக்காது, மறுமைக்கும் பயன் இருக்காது, எந்த ஒரு பயனும் இருக்காது. ஏதோ ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு சும்மா வீணான தர்க்கங்களில் ஈடுபடுவார்கள். அப்ப இந்த பகுதியில் நாங்க என்ன செய்ய வேணும், கவனமாக இருக்கணும். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தர்க்கங்கள் என்ற பகுதியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறருடைய உரிமையை பறிப்பதற்காக, பிறருக்கு கிடைக்க வேண்டிய பகுதியை பறிப்பதற்காக கூட இது ஆயுதமா பயன்படுத்தப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு மனிதன், என்னிடத்துல சில வழக்குகள் வரும், அந்த வழக்குகள் என்ன செய்வாங்க, சிலர்கள் தங்களுடைய வாத திறமைகளால அதாவது அடுத்தவனுடைய சொத்தை என்ன செஞ்சிருவாங்க, அபகரித்துக் கொண்டு போயிடுவாங்க. அடுத்தவனுக்குரியது தனக்குரியதல்ல, அவனுடைய வாத திறமையால் அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து சென்று விடுவார்கள். நான் அப்படி தீர்ப்பு அளிப்பேன், அப்படி அவர் எடுத்துச் செல்வார் என்றால் அது நரகத்தினுடைய ஒரு நெருப்பு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்ற செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். நரக நெருப்பினுடைய ஒரு துண்டு அது. அப்ப இது என்னது, இந்த தர்க்கங்கள் என்ற பாதியத்தில் என்ன செய்வாங்க, வாதங்கள், பிறருடைய சொத்துக்களை, பிறருக்கு சொந்தமானவைகளை அபகரித்துக் கொள்வதற்காக கூட என்ன செய்வாங்க, இதை இந்த பகுதியை பயன்படுத்துவாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இந்த வீணான தர்க்கங்கள் என்ற பகுதியில இன்னொரு பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக குர்ஆனுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய வேதம் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் தர்க்கிப்பதை குஃபுர் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸை நீங்க நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனங்கள்ல அந்த கருத்து இருக்குது. அஹ்மதுல நீங்க பார்க்கலாம், 7499வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, அதாவது குர்ஆனுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்வதல் என்பது குஃபுர், நிராகரிப்பாகும். எனவே குர்ஆனுடைய விஷயத்தில் என்று சொன்னா இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கியதா என்று ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், விவாதிக்கிறான் என்று சொன்னா என்னது, குஃபுர். அதே போன்ற அல்லாஹ்வுடைய வசனங்கள், அது தெளிவாக சொல்லக்கூடிய போதனைகள் விஷயத்தில் அதுல சந்தேகிக்கிறான், அது சொல்லக்கூடிய மறைவான விஷயங்கள் அதில் சந்தேகிக்கிறான், அல்லது அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய உண்மையான உரிய கருத்துக்களை என்ன செய்கிறான், ஒருவன் மறுக்கிறான், இப்படி எல்லாம் நிராகரிப்பு உருவாகும். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அகமதுடைய 17853வது செய்தியில, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, இந்த அல் குர்ஆன் 7 ஹருப்புகளிலே அருளப்பட்டிருக்கிறது என்று வரக்கூடிய அந்த செய்தியில அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனுடைய விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள், அது குஃபுர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அகமதுடைய 22258வது செய்தியாக அபு உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம், மா வல்ல கவுமுன் பஅத ஹுதா, ஒரு சமுதாயத்துக்கு நேர்வழி கிடைத்ததன் பிறகு அவங்க வழிகட்டு போறாங்கடா, எதனால வழிகட்டு போறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஒரு சமுதாயத்துக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைக்குது, நேர்வழி கிடைத்த பிறகு அவங்க வழிகட்டு போறாங்கடா, இல்லா ஊத்துல் ஜெதல், இந்த வீணான தர்க்கங்களின் காரணத்தினாலே தவிர அவங்க வழிகட்டு போகல. சுபஹானல்லாஹ், இங்க ஹதீஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நேர்வழி கிடைக்குது அவங்களுக்கு, நேர்வழி கிடைச்ச பிறகு என்ன செய்யறாங்க, வழிகட்டு போறாங்க, எதனால, வீணான தர்க்கங்கள், வீணான வாதங்கள், விதண்டா வாதங்கள், இதனால் வழிகட்டு போவார்கள் அப்படி என்ற ஒரு பகுதி. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் கூட என்ன செய்யப்படுது, சிலர்கள் சர்வசாதாரணமாக குர்ஆனுடைய வசனங்கள் இந்த ஹதீஸ்கள் இந்த வசனத்துக்கு முரண்படுகிறது என்று சொல்லி நிராகரிப்பவர்கள், வீணான தர்க்கங்கள் ஈடுபடக்கூடியவர்கள், அதாவது சிந்தனைக்கு பொருந்தவில்லை என்ற நிராகரிப்பவர்கள், உரிய குர்ஆனுடைய வசனங்களுக்கு உரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கு மாற்றமான விளக்கங்களை கொடுத்து நிராகரிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் போக்குகளை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய நேர்மையான சகோதரர்களே, இப்படியான விஷயத்தில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா, நமது ஈமான்ல சர்வசாதாரணமா ஒருத்தனுக்கு வந்து சந்தேகத்தை போட்டு போலாம். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் சுன்னா இதெல்லாம் நமது உறுதியான நம்பிக்கை இருக்குது. ஷைத்தான் என்ன செய்வான், தனது அடியாட்களை வைத்துக் கொண்டு சில உணர்வுகளை ஏற்படுத்தி என்ன செய்வான், வீணான சந்தேகங்களை ஒரு நிமிடத்தில் உருவாக்கிடுவான். பாக்குறோமா இல்லையா, இப்படியான சந்தேகங்கள் சர்வசாதாரணமாக நாங்க பாக்குறோம் உருவாகி அதனால் வழிகட்டு போகக்கூடியவர்கள் நமது சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த நிலைகள் இருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, தர்க்கம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மற்றும் ஒரு பகுதி அகமதுல நீங்க பார்க்கலாம், 6668 செய்தியில, அதாவது ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் வரும்போது அவர்கள் கதிருடைய விஷயத்தும் அல்லாஹுடைய கதிர் அல்லாஹுடைய ஏற்பாட்டுடைய விஷயத்தில் என்ன செய்யறாங்க, அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய முகம் அப்படியே மாறுகிறது, அப்படியே சிவந்து விடுகிறது, அந்த கோபம் அவருடைய முகத்தில் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மாலக்கும், உங்களுக்கு என்ன பிடித்து விட்டது என்று கேட்கிறாங்க. குர்ஆனுடைய சில வசனங்களை இன்னும் சில வசனங்களோடு நீங்கள் மோத விடுகின்றீர்களா என்று கேட்கிறாங்க. பாருங்க, குர்ஆனுடைய சில வசனங்களை இன்னும் சில வசனங்களோடு என்ன செய்கிறார், மோத விடுகின்றீர்களா என்று நீங்க பார்க்கலாம். அதாவது குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டும் வஹி, இந்த இரண்டும் வஹி இறை செய்தி, என்ன செய்யறாங்க, இந்த இரண்டையும் மோத விடுகிறார்கள். இந்த இரண்டையும் மோத விட்டு இதில் முரண்பாடு இருப்பது போன்று பெரிதாக காட்டி நிராகரிக்கக்கூடிய போக்கை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதாவது அந்த ஹதீஸுக்கு உரிய முறையில் அந்த ஹதீஸை விளங்கலாம், அதற்கு விளக்கம் சொல்லலாம், முரண்படாமல் அதை விளக்கலாம் என்ற நிலை இருந்தும் அந்த ஹதீஸ் அந்த கருத்தை சொல்லாது, அந்த கருத்து அந்த ஹதீஸ் இருக்காது, ஆனால் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக என்ன செய்வாங்க, மிகைப்படுத்தி அதில் இல்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லி அதை மோதவிட்டு நிராகரிக்கக்கூடிய ஒரு போக்கு இன்றைய சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா. நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது, அதனால் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த சிந்தனையில கூட பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொல்றாங்களா இல்லையா. அதே ஹதீஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படல, ரசூலுல்லாஹி நல்ல உணர்வோடு தான் இருக்கிறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு நல்ல முறையில் தான் வந்து பேசுறாங்க, அதுக்கு தீர்வு அதுக்கு நான் தீர்வை தேடிக்கொண்டிருந்தேன், இப்போது எனக்கு தீர்வு கிடைத்ததுன்னெல்லாம் பேசுறாங்க. அந்த பகுதியெல்லாம் விளங்குது இல்லை அவங்களுக்கு, அந்த பகுதியெல்லாம் தெரியுது இல்லை. சுபஹானல்லாஹ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான நிலைகள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் மோதவிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு என்ன பிடித்து விட்டது என்று கடுமையாக கோபித்தார்கள் என்பதை பார்த்து விட்டு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் இதனால் தான் அழிந்து போனார்கள். பார்க்கிறோமா இல்லையா, குர்ஆனுடைய சில வசனங்களை ஏற்றுக்கொள்வோம், சிலரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சிலரை நம்புவோம், சிலரை என்ன செய்ய மாட்டோம், நிராகரிப்போம். நீங்க பாருங்க வழிகேட்டுடைய அடையாளங்கள் நீங்க பார்க்கலாம், வழிகேட்டுல உள்ளவங்களுக்குரிய அடையாளம் என்னது, அவங்களுக்கு சில ஹதீசுகள் இனிக்கும், சில ஹதீசுகள் கசக்கும், அதனை பார்க்கிறோம். வழிகேட்டுடைய அடையாளம் சர்வசாதாரணம் நீங்க பார்க்கலாம், வழிகேட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி சில ஹதீஸ் அவங்களுக்கு இனிப்பாக இருக்கும், அவங்களுக்கு இனிப்பாக இருக்கும், அதே நேரத்தில் இன்னும் சில ஹதீசுகள் என்ன செய்யும் அவர்களுக்கு, அவர்களுக்கு கசப்பாக இருக்கும். இது வழிகேட்டுடைய அடையாளம். ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு ஹதீஸும் கசப்பாக கூடாது, அனைத்தும் இனிக்க வேண்டும். ஏன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னவைகள் சஹிஹா, அது இனிக்க வேண்டும், கசக்க கூடாது. கசக்குதுண்டா வழிகேடு அங்க இருக்குதுன்ற அடையாளம் பாக்குறோமா இல்லையா. சில குர்ஆனுடைய வசனங்கள் இனிக்கும், இன்னும் சில வசனங்கள் அவர்களுக்கு கசக்கும் என்றால் அது வழிகேடு. என் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் இந்த வழிகேடுகளை நாம் அடையாளம் காண வேண்டும். நமக்கு நமது நிலைகள் வந்திருக்கூடாது, சிலர் எடுத்து பாருங்க தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை அவர்கள் விரும்பி எடுப்பாங்க, எது எல்லாம் பாதகமாக இருக்குதோ எதுலாம் நஷ்டம் வர மாதிரி தெரியுதோ அதை கண்டும் காணாம விட்டுடுவாங்க. கண்டும் காணாம விடுகின்ற போக்கு இது. யூதர்கள் நசாராக்கள் இருந்த போக்கு இது. நம்மிடம் வந்துடக்கூடாது. ஏன்? எம்மை பொறுத்தவரையில அல்லாவிடத்திலிருந்து எவைகள் எல்லாம் வந்தனோ அந்த அனைத்தையும் நாம் ஈமான் கொண்டோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் அப்படிதான் சொல்கிறான். அதாவது ரப்பிடமிருந்து எவைகள் எல்லாம் வந்ததோ அந்த அனைத்தையும் ஈமான் கொண்டவர்கள் தான் மூமின்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு எதை தடுக்கிறாங்க சொன்னா, கதருடைய விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்வதை நான் தடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். கதருடைய விஷயத்தில் குர்ஆன் சுன்னா எப்படி சொல்லி தந்திருக்கிறதோ அந்த முறையில் நமது நம்பிக்கை அமைய வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் இது தொடர்பாக சில நபித்தோழர்களுடைய கூற்றுகள், அதே போன்று அறிஞர்களுடைய சில கூற்றுகள் இவற்றையும் நாம் பார்ப்போம். இந்த தர்க்கித்தல் என்ற பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, தர்க்கம் என்ற பகுதியை எடுத்து பார்க்கின்ற போது இதில் சில சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அதே போன்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதில் நீங்க எடுத்து பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை நீங்க எடுத்து பாருங்க. அந்த கூற்றுக்கு இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அந்த கூற்றை போடுவதற்கு ஒரு தலைப்பு போடுவாங்க. இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் ஒரு தலைப்பு போடுறாங்க பாருங்க. மன் ஹஸ்ஸ பில் இல்மி கௌமன் தூன கௌமின் கராஹியத அல்லா யஃபஹமூ. நீங்க ஒரு விஷயத்தை பேசுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க பேசும்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த விஷயத்தை வந்து இவர்கிட்ட பேசினா இவருக்கு அது விளங்குமா, இவருக்கு அது புரியுமா, அப்படி என்பதை பார்த்து பேச வேண்டும். ஏன் தெரியுமா? இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, சில நேரங்களில் அவங்களுக்கு என்ன செய்யும், புரியாமல் போய் அதை அவர்கள் நிராகரிக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், நாங்க என்ன கவனிக்கணும், குர்ஆன சொல்றோம், ஹதீஸ சொல்றோம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறான் என்று சொல்லும் போது நாம் எதை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு அது விளங்குமா, அதை கிரகிக்கக்கூடிய சக்தி ஆற்றல் அவர்களுக்கு இருக்குதா, இப்படி என்ற ஒரு பகுதி முக்கியமானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஹத்தீஸுன் நாஸ் பிமா யஅரிஃபூன், மக்களுடைய அந்த கிரகிக்கக்கூடிய அறிவு கேட்ப நீங்க என்ன செய்யுங்க, மக்களோடு பேசுங்க என்று சொல்லிட்டு கேட்கிறாங்க. அத்துஹிப்பூன, நீங்க விரும்புறீங்களா, அன் யுகத்திபல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் நீங்க விரும்புறீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நீங்க பொறுத்தர பேச போறீங்க, அவர்கிட்ட வந்து அவருக்கு அதை கிரகிக்கக்கூடிய சக்தியில என்ன செஞ்சிருவாரு, அப்படியே நிராகரிச்சிடுவாரு. சுபஹானல்லாஹ், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொய்ப்பிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகும். இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த செய்தி நீங்க புகாரில பார்க்கலாம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்க வந்து ஒரு சாராரோட பேசுறீங்க, அப்படி ஒரு சாராரோட நீங்கள் பேசும் போது நீங்க பார்க்க வேண்டும், இந்த செய்தி அவருடைய சிந்தனை எட்டுமா, இந்த செய்தி அவருடைய சிந்தனை எட்டுமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி எட்டல் என்று சொன்னா அதுவே அவர்களுக்கு மத்தியில் ஃபித்னாவாக மாறிவிடும், குழப்பமாக மாறிவிடும் என்ற கருத்தை அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த கருத்துக்கள் மிக முக்கியமானவைகள். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஈமானுடைய அந்த உண்மையான நிலையை விரும்புகிறாரோ, அதை அடைஞ்சு கொள்ள விரும்புகிறாரோ, அவர் என்ன செய்யணும், வீணான தர்க்கங்களை விட்டுவிட வேண்டும். அவர் உண்மையில் இருந்தாலும் சரி, அவர் சத்தியத்தில் இருக்கிறாரு அந்த விஷயத்தில் உண்மையில் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல அதுல வந்து அங்க வந்து பொய்ப்பிக்கப்படுகின்ற நிலை, மடமை என்ற நிலை எல்லாம் உருவாகமாக இருந்தால் அவர் அங்கே தர்க்கித்தலை விட வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக அறிஞர்களுடைய நிறைய கூற்றுக்கள், இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒருவரோடு தர்க்கம் செய்வதாக இருந்தால் நான் அதிலே எதை விரும்புகிறேன், எனது நோக்கம் என்ன என்று சொன்னால் அங்கு சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும், அதுதான் எனது நோக்கம். அவருடைய நாவிலிருந்து சத்தியம் வெளிப்பட வேண்டும், அவருடைய நாவிலிருந்து சத்தியம் வெளிப்பட வேண்டும், இந்த நோக்கங்கள் தான் நான் தர்க்கம் செய்வதிலே இருக்கிறது என்று இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படியான ஒழுங்குகளை நபித்தோழர்கள் அதே போன்று அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீணான தர்க்கங்கள் என்ற பகுதி எப்படியான மோசமான நிலைகளை எல்லாம் உருவாக்கும் அப்படி என்று சொல்லி சொன்னால், அதில் அதாவது பிறரை வந்து குறை கூறுகின்ற அளவுக்கு, பிறரை இகழ்ந்துரைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், இந்த தர்க்கங்கள் வளர்ந்து விடுவதை நீங்க பார்க்கலாம். நீங்க எடுத்து பாருங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில தர்க்கம் என்பது வந்துட்டா, வீணான வாதங்கள் என்பது வந்து விட்டால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? முடிவு எப்படி இருக்கும்? அவரை வந்து எந்த அளவு இகழ்ந்து வைக்க முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? இட்டு செல்வான். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் சில பொழுதுகள்ல அடுத்தவனை காஃபிராக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவனை முனாஃபிக்காக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவனை காஃபிராக்கக்கூடிய அளவுக்கு கூட என்ன செய்வது? இது வளரும். இந்த வீணான தர்க்கங்கள் எடுத்து பாருங்க, ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், ஒரு அளவோட விட மாட்டான். எந்த அளவு கொண்டு போவான் சொன்னா, அடுத்தவனை காஃபிராக்கக்கூடிய அளவுக்கு, முனாஃபிக்காக்கக்கூடிய அளவுக்கு இது வளர்கிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது என்ன செய்யுது? மக்களுக்கு மத்தியில வெறுப்பையும் அதே போன்று பகைமையும் வளர்க்கக்கூடியது. அதே போன்று இந்த வீணான தர்க்கங்கள் பொய்யின் பால் இட்டு செல்கிறது. எதன்பால்? பொய்யின் பாலே. தனது வாதங்களை நிறுவுவதற்காக பொய்யை கூட அவன் சொல்ல தயாராகுவான். இந்த நிலை உருவாகும். இப்படி பல மோசமான விளைவுகளை உருவாக்கக்கூடியதாக இது இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விவாதம் என்று சொல்லுவோமே, தர்க்கம், ஆரோக்கியமான முறையில் இது அமைய வேண்டுமாக இருந்தால் இதற்கு சில ஒழுங்குகளையும் அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அந்நியத்து சாதிகா ஃபீ நுஸ்ரத்தில் ஹக், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், உண்மைக்கு உதவி புரிய வேண்டும் என்ற உண்மையான மனோநிலை இருக்க வேண்டும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, ஒருவரோடு நாங்க ஒரு விஷயத்துல தர்க்கிக்க நேரிடுது என்று சொன்னா, அதில் என்ன இருக்க வேண்டும்? உண்மையான அந்நியத்து சாதிகா, உண்மையான நீயத்து இருக்க வேண்டும். சத்தியத்தை நிலைநாட்டுறதுல தன்னை மேலோங்க செய்வதோ இல்லைங்கஜா, தனது வாதம், நான் வாதங்களை வைத்தா தோல்வி அடைய முடியுமா, இப்படி வரக்கூடாது. எது இருக்க வேண்டும்? சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி புரிவதற்காக அந்த தர்க்கம், அந்த வாதம் இருக்க வேண்டும் என்பதை அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதில் முஹஸ்துதி, அதே போன்று தனது என்னது நிலையை உயர்த்துவது, இப்படியான நிலைகள் அதில் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்கிறார்கள், அல் இல்மு ஸஹீ, அதாவது உரிய இல்ம், குர்ஆன்ல இருந்து சுன்னால இருந்து எடுக்கப்பட்ட உரிய இல்மோடு அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாதத்தை, அந்த கருத்தை முன்வைக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவிலிருந்து பெறப்பட்ட உரிய இல்ம். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, முரண்பாடுகள் என்று வரும்போது குர்ஆனின் பக்கம், சுன்னாவின் பக்கம் மீள வேண்டும். முரண்பாடு என்று வந்துச்சுண்டா, தீர்வு எங்க தான் தேட வேண்டும்? குர்ஆனிலும் சுன்னாவிலும் தான் தீர்வை தேட வேண்டும். இப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், வாதங்கள் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் தீர்வு தேடப்படுதா, அல்லது என்ன செய்யறது, அதற்கு தங்களுக்கு ஏற்ப அத கருத்துக்களை மாற்றி வியாக்கியானம் சொல்லப்படுதா? நினைச்சு பாருங்க. இதை அறிஞர்கள் ஒரு ஒழுங்காக சொல்கிறார்கள். நான்காவதாக சொல்கிறார்கள், ஒருவர் தனது பகுத்தறிவை விட, தனது பகுத்தறிவை விட குர்ஆன் சுன்னாவை முற்படுத்த வேண்டும். எதை முற்படுத்த வேண்டும்? குர்ஆன் சுன்னாவை தனது பகுத்தறிவை விட முற்படுத்த வேண்டும். இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, குர்ஆன் அதாவது சுன்னா நிராகரிக்கப்படுகிறது. எதனால? அவர் பகுத்தறிவோடு தான் ஒப்பிட்டு பார்க்கிறார். பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ளலையா, நிராகரிச்சு விடுறார். சுபஹானல்லாஹ், அருமையான இங்க என்ன சொல்லப்படுது? குர்ஆன் சுன்னா அனைத்தை விட முற்படுத்தப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துக்கத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, இல்லையா? அந்த வசனத்துல நாம் அல்லாஹுடைய ரசூலை விட எதையும் முற்படுத்த கூடாது என்று சொன்னா என்ன பொருள்? அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைகள் அனைத்தை விடவும் முற்படுத்தப்பட வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பகுத்தறிவுதான் தீனாக இருந்தால், பகுத்தறிவுதான் மார்க்கம் என்றிருந்தால், என்ன சொல்றாங்க, மசுகளை வந்து எனது பாதத்துடைய கீழ்ப்பகுதிதான் தடவுவதற்கு பகுத்தறிவுக்கு நெருக்கமானது, ஏற்கத்தக்கது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, மேற்பகுதி தான் சொல்றாங்கடா, இது தீன், இது மார்க்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததாக வாதங்கள், அதில் கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த ஒரு பகுதி என்னவென்றால், உயர்ந்த வார்த்தைகள், நாகரிகமான வார்த்தைகள், நாகரிகமான வார்த்தைகள் அதுல முன்வைக்கப்பட வேண்டும். இல்லைங்கஜா, இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சில வாதங்கள்ல இரண்டு சாராரும் எப்படி முட்டாள்களை தீர்மானிக்க முடியாம இருக்குது. இதுல யாரு கூடுதலான முட்டாள், இந்த நிலவுக்கு போகுது. இதுல ரெண்டு பேர் வாதம் செய்யறாங்கடா, இதுல யார கூடுதலான முட்டாள் என்று சொல்ற அளவுக்கு தான் இது சில நேரங்களில் வார்த்தை பிரயோகங்கள் அமைவதை நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாங்க, நாகரீகமான வார்த்தைகள், பிறருடைய கருத்துக்கு கண்ணியம் அளித்தல், அவர்களுடைய அந்த தனிப்பட்ட விஷயங்கள்ல இழிந்துரைக்காத அந்த பகுதிகள், ஏளனம் என்ற பகுதிகள் எல்லாம் அதில் இருக்கக்கூடாது. அடுத்தனது நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இல்ஹாருல் ஹக், சத்தியம் வெளிப்பட வேண்டும். இதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வாதங்கள் அமைய வேண்டும். அசத்தியத்தை விட்டு, பொய்யை விட்டு தொலைவில், மிக தூரத்தில் இருக்க வேண்டும். இப்படியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், இப்படியான ஒழுங்குகள் ஏன் இது சொல்லப்படுதுண்டா? அதாவது மார்க்கம், இந்த சத்தியமான தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். இதை தவிர வேறு எந்த ஒரு நோக்கம் இதுல அமைந்துவிடக் கூடாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில இந்த செய்தி, இந்த தலைப்பினூடாக நாங்கள் இப்படியான நிறைய பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இறுதியாக உங்களுக்கு இதில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். ஒரு இரண்டு செய்திகள் அதில் வந்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாள்ல, அதாவது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள், எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவங்க, எனக்கு மிக நெருக்கமானவங்க யார் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்றாங்க. எனக்கு மறுமையில உங்கள மிக விருப்பத்துக்குரியவங்க யாருண்டா, உங்களில் எனக்கு மிக நெருக்கமானவங்க யார் என்று சொன்னால், அதாவது நல்ல பண்புடையவர்கள், நல்ல பண்புடையவர்கள், உயர்ந்த பண்புகளுடைய பண்புடையவராக யார் இருக்கிறீங்களோ அவங்க தான் மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவங்க, எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவங்க என்று சொல்லாங்க, சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க உயர்ந்த பண்புகளை நாம் அணிகலனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று உங்களில் எனக்கு மிகவும் வெறுப்புக்குரியவரும், என்னை விட்டு மிக தொலைவில் இருப்பவங்க யார் என்று சொன்னால், அதாவது வீணாக அதிகம் பேசக்கூடியவன், வீணாக அதிகம் பேசக்கூடியவர்களும், அதே போன்று பிறரை மட்டம் தட்டுவதற்காக பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்குதா இல்லையா? பிறரை மட்டம் தாழ்த்துறது, பிறரை வீழ்த்துறது, இந்த நோக்கத்துக்காகவே பேசக்கூடியவன். அவங்கள்ட்ட எல்லாம் பேசி தப்பவே இல்லை, புரியுதா? பேசி என்ன செய்யலாது, தப்பவே முடியாது. ஏண்டா பேச்சு ஆரம்பிச்சமன்றிருக்கும், புரியுதா சொல்றது? அப்படி சிலர். அப்ப இப்படியானவங்கள்ட்ட என்ன செய்யணும்? நமக்கு என்ன மார்க்கம் சொல்லித்தருது ஒழுங்கு? அஸ்ஸலாமு அலைக்கும், வஅலைக்கும் அஸ்ஸலாம் இல்லையா? அல்லாஹ் நமக்கு குர்ஆன் சொல்லி தரக்கூடிய ஒழுங்கு இது. அப்ப இந்த ஒழுங்கு தான் நாங்க கடைபிடிக்க வேணும். கடைசியில் எடுத்து பாத்தீங்கன்னா, சில பொழுதுகள்ல ரெண்டு பேரும் ஆக கீழே இறங்கிடுவாங்க, மூணாவத்தர் பார்த்து கொண்டிருப்பாரு, என்னடா இவ்வளவு மோசமான நிலைக்கு ரெண்டு பேர் இறங்கிறீங்கன்னு நிலம் வரும். அப்ப எனவே இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க சொன்னா, நல்ல கவனிங்க ஹதீஸ, உங்கள் எனக்கு மிக வெறுப்புக்குரியவர், மிகவும் என்னை விட தொலைவில், என்னை விட்டு தொலைவில் இருப்பவங்க யாரண்டா, அதிகமாக வீணாக பேசக்கூடியவர்கள், பிறரை மட்டம் தட்டுவதற்காக என்ன செய்யறது, பேச்சை வளர்ப்பவர்கள், அதே போன்று பெருமை அடிப்பவர்கள், ஆணவம் கொள்வர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமீதியுடைய 2018 செய்தியாக இது பதிவாக இருக்கிறது. ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் இதை சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வாதங்களை முன்வைக்கக்கூடிய, நிறுவக்கூடிய அந்த முறைகள்ல சுபஹானல்லாஹ், குர்ஆன் நபிமார்களுடைய முன்மாதிரிகளை சொல்லுது. எடுத்து படிச்சு பாருங்க, நபிமார்களுடைய அழகான முன்மாதிரிகளை குர்ஆன் சொல்லுகிறது. அதுல நீங்க எடுத்து பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு அழகான முறையில வாதங்களை முன்வைத்தார்கள், வாதங்களை நிறுவினார்கள், அப்படி என்பத குர்ஆன் அழகான முறையில பேசுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல வேதக்காரர்களை பார்த்து கேட்கிறான், வேதத்தையுடைய மக்களே, யா அஹ்லல் கிதாப், லிம துஹாஜூன ஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய விஷயத்துல நீங்க ஏன் தர்க்கிக்க வேண்டும், எப்படி நீங்க தர்க்கிக்கலாம் நல்லா கேட்கிறான், ஏன் எப்படி தர்க்கிப்பீங்க? அவருக்கு பிறகுதான் இந்த தௌராத்தும் இஞ்சியிலும் அருளப்பெற்றது, அவருக்கு பிறகுதான் இந்த ரெண்டு அருளப்பெறுது. அப்ப நீங்க எப்படி அவர் ஒரு யூதராக கிறிஸ்துவராக சொல்லலாம்? அப்படி அந்த வாதத்தை அல்லாஹ் அழகான முறையில், அஃலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்கிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதராகவோ, அதே போன்று ஒரு கிறிஸ்துவராக இருக்கவில்லை, அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தார், தூய்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தார். இப்படியான வாதங்கள், சுபஹானல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னாருடைய தாயார், அந்த இருவரை நீங்க எப்படி கடவுள் என்று சொல்ல முடியும், அவர்கள் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா சொல்கிறான், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிறப்பை போன்று அதற்கு ஒப்பானது என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லை? இந்த வாதங்கள் தான் குர்ஆன் அழகான முறையில் ஏன் சொல்லுதுண்டா, அவருடைய அசத்திய கொள்கையில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கு. இப்படி நீங்க நபிமார்கள் வாதம் செய்த முறைகள் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல அழகான வாதங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப இதுதான் நமக்கு முன்மாதிரி, இந்த முன்மாதிரிகளை தான் நாம் பெற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் இந்த ஒழுங்குகளை பேணக்கூடியவர்களாக, மிக முக்கியமான நீயத்தன் என்று சொன்னா, நாம் சில பொழுதுகளில் சத்தியத்தை நிறுவுவது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்வதற்காக அது அமைய வேண்டுமே தவிர நமது என்னது நமது அந்தஸ்த கண்ணியத்தை உயர்த்துவது என்பதல்ல இது நோக்கம். அதே போன்று மோசமான அந்த வாதம் தர்க்கங்கள் என்ற பகுதியை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அப்படி அமைகின்ற போது அது ஒரு பெரும் பாவமாக அமையும் என்ற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.